ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, தெரிஞ்சவங்க நீங்களும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி
ஆன்மீக தேடலில் இறுதி முடிவை எவராலும் எட்ட முடியாது. அதை போலவே தத்துவார்த்த கருத்துக்களின் மூலம் வாழ்வியலில் இறுதி நிலையை எவராலும் எட்ட முடியாது. இந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு நிறைவான நிலையில் நம்முடைய வாழ்வின் இறுதி நிலையை அடைந்திட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஐயா இப்ப சொன்ன மாதிரி இருப்பு நிலைக்கும் இயங்கு நிலைக்கும் சக்தியின் வெளிப்பாடாக அமையும் அப்படின்னீங்க. இருப்பு நிலையான இருப்பு நிலைக்கும் இயங்கு நிலை மட்டுமே இல்லை, இரண்டு இயங்கு நிலையில் கூட ஒரு சக்தி பெறப்படலாம். உதாரணமா ஐயா சொன்ன மாதிரி ரயில், ரயில் தண்டவாளம் சொன்ன மாதிரி நீர்வீழ்ச்சி, ஜெயிண்ட் வீல், கரண்ட் உற்பத்தி, இரண்டு இயங்கு நிலைகள் சேர்ந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறது. அணுவை உடைத்தால், அணுவை பிரித்தால் அதிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி உருவாகிறது. அண்டத்தின் உருவாக்கமே பெருவெடிப்பின் மூலமாக பிளந்து வெளிவந்ததுதான். இப்படி இருப்பு நிலையை வைத்து மட்டுமோ அல்லது இயங்குகின்ற நிலையை வைத்து மட்டுமோ ஒரு முடிவான கருத்தை, முடிவான பதிலை, முடிவான வழிகாட்டுதலை நாம் பெற்றிட முடியாது. எனவே நீங்க ஐயா சொன்ன மாதிரி சிந்தனை, எண்ணம், சிந்தனை, அதன் மூலம் ஏற்படுகின்ற வார்த்தைகள், பேச்சு, இவை அனைத்தையும் நிரூபிக்கின்ற வகையில் செயல்பாடுதான் அமையும். எண்ணுவதை எதன் மூலமும் அதை வெளிப்படுத்தி பலனை உருவாக்க முடியாது. அந்த எண்ணத்தில் வயப்பட்டு சிந்திப்பதையும் பல வெளியிலே பயனுள்ளதாக ஆக்க முடியாது. அந்த சிந்தனையின் வயப்பட்ட வார்த்தைகளின் வெளிப்பாட்டின் மூலமாகவும் பெரும் பயனை விளைவிக்க முடியாது. செயல் மட்டும்தான் பயனை விளைவிக்க முடியும். அந்த செயலுக்கு சீர்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கான மார்க்கத்தை தத்துவார்த்த மார்க்கம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கத்தின் மூலமாக நாம் கொண்டு செல்கிறோம். இன்றைக்கு நீங்க ஐயா பேசின கருத்துக்கள் இருந்து எது நமக்கு பயனுள்ளது அப்படின்னு நம்ம எதுவும், நாம ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கின்றது, செய்கின்றது, பேசுகின்றது, அதன் வாயிலாக அவனே ஒரு தேர்வுக்கு வந்து என்ன சரின்னு முடிவு பண்றாங்களோ அது மட்டும்தான். அது அவரவர் தனிப்பட்ட பொது இதை உருவாக்க முடியாது. அதுதானே உண்மையா இருக்க முடியும். சரி, அதுக்கு ஐயா திருமூலருடைய வாசகங்களை நிறைய சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் ஒரு கருத்து சொல்றேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு மாமரம், அதில் அழகான யானை செதுக்கப்பட்டிருக்கு உருவம். பார்க்குறவங்களுக்கு அந்த செதுக்கப்பட்ட யானையை கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா மரம் மறைஞ்சு போச்சு, யானை தான் கண்ணுக்கு நிற்கிது. அது மாதிரி ஒரு ஆள் அந்த மரத்தினுடைய தன்மையை உணர்ந்த ஒருத்தவன் மரத்தை, இது என்ன மரம், மாமரமா, பலாமரமா, தேக்க மரமா அப்படி உற்று நோக்கி மரத்தை பார்க்கும்போது அந்த யானை மறைஞ்சு போச்சு. அதனால இருப்பு நிலையாக இருந்தாலும் இயங்கு நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் அவனுள் வரக்கூடிய, உள்நோக்கி அதை ஆய்வு செய்து வெளிக்கொணரக்கூடிய செயல்பாட்டின் மூலமாகவே உண்மைத்தன்மையை அறிய முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
நீங்க சொன்னதை நான் முழுமையாக ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு பார்வை, ஒரு கண்டுபிடிப்பை மற்றவனோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய முழுமை நமக்கு தெரியும். அதாவது ஒரு அஞ்ஞானத்திற்கு பின்னால் ஒரு ஞானம் இருந்தே தீர வேண்டும் என்பது நியதி. அது இரண்டும் சேர்ந்தே இருக்கும். நாம் என்ன பார்த்து இந்த விஷயம் இது வந்து சரி ஞானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்கு பின்னாடியே அந்த அஞ்ஞானம் இருக்கும். இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு அதுக்கு பின்னாடி என்ன ஞானம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஒரு சத்சங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வே நமக்கு ஏற்படுது. நான் ஒரு தப்பை செஞ்சிட்ருப்பேன், ஆனால் தப்பு எனக்கு தப்பாக தெரியாது. ஆனால் அதை தெரிவதற்கு தான் இது மாதிரி ஒரு கூடுதலோ இது மாதிரி ஒரு தத்தமோ இல்லை ஒரு நண்பர்கள் நாலு பேர் கூடி பேசும் விஷயமோ நிகழ்கிறது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இது தனிப்பட்ட ஒரு பயணம்தான். இந்த பயணத்தை நாம் வந்து பயன்பாட்டை முன்னிறுத்தி எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு சில காரியத்தை மட்டுமே பயன்பாட்டை முன்னிறுத்தி செய்யப்பட வேண்டிய காரியம், சில காரியம் இந்த செயலை செய்வதற்கு உரித்தான காரியம் என்ற ஒரே காரணத்திற்காக செய்யப்பட வேண்டிய காரணமும் நிறைய காரியங்களும் நிறைய இருக்கின்றது என்பதனையும் நான் இந்த நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த நான் அழகான திருமூலருடைய பாடல் பாதி ரெண்டு வரையிலையும் முடிச்சிட்டீங்க. அதுக்கு ரெண்டு அடுத்த ரெண்டு வரி என்னன்னா, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று சொல்வார். அதாவது பார் முதல்னா இந்த பாறை ஐந்து விதமான பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பார் முதல் பூதங்கள்னா செய்யப்பட்டது. ஆனால் அதனை நாம் அவ்வாறு பார்ப்பதில்லை என்பதனை குறிக்கின்ற ஒரு அழகான பாடல். எஸ் சார் பிளீஸ்.
இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து இப்போ நிறைய டாபிக்ஸ்ல பேசியிருக்காரு, ஃபியர், லவ், ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் பத்திலாம். ஸோ இப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம இவர் சொல்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம உணர்வோம்?
பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு இது புரிஞ்சது அப்படின்னு கேட்க வரீங்களா?
இதுதான் இவர் சொல்ல வராரா அப்படின்றத நம்ம எப்படி உணர்வோம்? அது வேற யாராவது நம்ம சுட்டி காமிக்கணுமா, இல்லாட்டி நம்மளுக்கா அந்த உணர்வு வருமா?
ஆக்சுவலாக இது வந்து நமக்காக ஏற்படும் உணர்வு. இந்த புரிதலை நாம் உள்வாங்கி இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படும் சிக்கலை தெளிவுபடுத்துவதற்காக நாம் பிறருடன் இதை பகிர்ந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். இது நம்முள் நிகழும் ஒரு நிகழ்வு. ஆனால் இது நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. பிகாஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், ட்ரூத் இஸ் ஸோ சட்டில் தட் யூ மிஸ் இட் அப்படின்வாரு. அந்த அளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே, ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா. இந்த பஞ்சபூதங்கள்ல எது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு எதை நம்ம சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. ஆனால் ரொம்ப சட்டிலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம் தான் ரொம்ப சட்டிலான விஷயம். ஆனால் அந்த ஆகாயம் தான் இந்த ஹோல் பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பூமியை மட்டுமல்ல எல்லா கேலக்சியும் தாங்கிக்கிருக்குது. அதனால இந்த விஷயம் வந்து ஒரு சட்டிலான விஷயம். அது வந்து ஒரு பூ வந்து சட்டுன்னு மலர்ற மாதிரி அது டக்குன்னு டைரக்டா தெரியாது, நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த மாற்றத்தின் மூலமாக முதல்ல உங்களுக்கு தெரியறத விட பிறருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஐயோ இவன் எப்போதும் கோபப்பட்டுட்டு இருந்தான் இந்த விஷயத்துக்கு, இவன் இப்போ கோபப்படலையே அப்படின்றது விஷயம் அவங்களுக்கு தான். ஏன்னா பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு தான், உங்களுக்கு கோபத்தினால உங்க எந்த பாதிப்பும் இல்லை, மற்றவனுக்கு தான் என் பாதிப்பே. ஸோ இதனால இது ரொம்ப நுணுக்கமாக இது மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று கருதுகிறேன்.
ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு, எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணமூர்த்தி வந்து. ஃபியர் அண்ட் பயம் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. நான் அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நான் அதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நம்ம அந்த கிருஷ்ணமூர்த்தி படிக்கிறதுல தொடங்கி சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிட்டே வரோம். அப்போது இந்த எல்லா சமயத்துலேயும் ஒரு ஆள் இங்கே இருக்கிறாரு நமக்குள்ளே, இது இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வந்து அவர் இது தான் சொன்னார் இது தான் சொல்லலை அப்படின்ற ஒரு ஆள் இங்கே இல்லாமல் போயிட்டாரோ, அப்போ வேணாக்கா அந்த 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 குவஷனுக்கான ஆன்சர் நேச்சுரலாக நம்ம உள்ளேருந்து வரலாம். அது புரிஞ்சிட்டாரா இல்லையான்றது, ஏன்னா புரிஞ்சிட்டாரான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டு நம்ம அப்படி சொல்லும்போது இன்னும் அது புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறது ஒரு காமிக்குது, இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு தன்மையை காமிக்குது. அது அந்த அந்த கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலன்ற ஒரு தன்மையை காமிக்குது. அப்போ அந்த கேள்வி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் புரிதல் என்பது இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்
அவருக்கு. இல்லை இந்த இந்த இதர் விஷயம் ஒரு சொல்ல விரும்புகிறேன். இந்த புரிதல் என்பது அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் பார்க்கக்கூடிய சக்தி வந்து கிருஷ்ணாஜி டீச்சிங்கில் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வந்தவங்க தான் அந்த ஒரு பதிலை சொல்ல முடியும். ஆனால் அந்த பதிலை யாருக்கு சொல்கிறோன்றதை முதல்ல பார்க்கணும். இது மாதிரி பதில் ஒரு முதல் முதலாக ஒரு கிருஷ்ணமூர்த்தியை படிக்கிறவருக்கு சொல்லும்போது அவருக்கு அந்த பதிலே புரியாது. உனக்கு புரிதலாக இருக்காது, புரியறவனும் இருக்காதுன்ற நிலை வரும்போது தான் உனக்கு புரிஞ்சதுன்னு சொல்கிறது வந்து அது அந்தளவுக்கு சரியான விஷயம் இல்லை. இது வேறு தவறுன்னு சொல்லலை, அந்த அந்த இந்த நீங்க பதில் வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு பக்குவம் தேவைப்பட்டிருக்கும். கிருஷ்ணமூர்த்தி கூட ஒரு நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணியிருப்பீங்க கிருஷ்ணமூர்த்தி டீச்சிங்ல. அப்படி டிராவல் பண்ண நீங்க ஒரு புதுசா வந்த ஒரு பையனுக்கு பதில் சொல்லும் போது இப்ப நான் என்ற எண்ணம் மாறும் போதுதான் அது நடக்கும் அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப ஒத்திசைவான ஒரு விஷயமாக நான் கருதல. வேற எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு புரிய வைக்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது சரியா தவறா என்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்கிறோம். இந்த புரிதலுமே அது அதை குறித்த ஒன்று தான். கற்க கசடர கற்றவை. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்றோம், கற்க கசடர, எப்படி கசடர கற்கிறது அப்படின்றதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. எப்படி தவறாக புரிஞ்சிக்காம, அதுதான் அவருடைய கேட்ட கேள்வியின் நோக்கம், தவறாக புரிஞ்சிக்காம சரியா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான். இதுக்கு அடுத்த லைனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதாவது நிற்க அதற்கு தக. இப்ப நம்ம ஏற்கனவே இப்ப புதுசா ஒரு விஷயம் கத்துட்டு இருக்கிறோம், ஆனா ஏற்கனவே கத்துக்கிட்டு இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் போட்டு வச்சிருப்போம். இந்த டேக் போட்ட விஷயத்திலேயே நம்ம நிற்கிறோமா, எந்த அளவுக்கு நிற்கிறோன்றத முதல்ல பார்க்கணும். எப்பொழுதான் நிற்கிறோமா, சில ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா அந்த விஷயத்த பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க அதில் நிற்கிறீங்களா இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுடுறோமா அப்படின்றத முதல்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு உரிய புரிதல் வந்துடும் நினைக்கிறேன் நான்.
ஐயா வணக்கம். நமது அன்றாட ஜனசேரி வாழ்க்கையிலே ஒரு குடும்பஸ்தர்கள் உள்முகமாக தனித்திருத்தல் எங்கனம், ஏனென்றால் பொதுவாக நாம் பிறரை பல வகையிலும் சார்ந்து வாழ வேண்டியுள்ளது. ஆகவே ஐயா குறிப்பிட்டுள்ள லோன்லினஸ் என்பது எங்கனம் சாத்தியம். அதிலும் ஃப்ரீடம் ஃப்ரம் ஒன் செல்ஃப், அதாவது வென் ஒன் லவ்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் செல்ஃப் என்று ஐயா குறிப்பிட்டுள்ளார். அந்த மாதிரி தருணங்களிலே ஃப்ரீடம் ஃப்ரம் ஒன் செல்ஃப் எப்படி முடியும்? அது தவிர ஐயா அவர்கள் எ லிவிங் மைண்ட் இஸ் எ ஸ்டில் மைண்ட் என்று குறிப்பிட்டுள்ளார். நடைமுறையில் லிவிங் லைஃபில் ஸ்டில் மைண்டு எங்கனம் சாத்தியம் என்றால், நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பணி கடமைகளை ஆற்ற வேண்டியுள்ளது, இது எவ்வாறு நடைமுறைப்படுத்து என்பது தயவு செய்து விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
யாராவது ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே. இப்போ ஆக்சுவலா நம்ம தியானம் இல்ல ஒரு பிலோசபிய புரிஞ்சுக்கிறது அப்படின்னா தனியாக இருந்து செயல்படுவது என்பதுன்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இது தொன்று தொற்று வரும் ஒரு நிகழ்ச்சி. மகாபாரதம் காலத்திலிருந்தே இது மாதிரி ஒரு சிஸ்டமா சொல்லி, அதாவது பிரம்மச்சரியம், சம்சாரம், வானப்பிரஸ்தம், அப்புறமா சந்நியாசம், இந்த நான்கு நிலைகளை குறிப்பிட்டிருக்கிறார். அப்புறமா புத்திசம் வரும்போது இது வந்து கொஞ்சம் மாறி வேற விதமா போச்சு. சின்ன வயசுலேயே சந்நியாசம் போனதுனால நம்மளுடைய வாழ்வாதாரமான இந்த ஒரு சந்ததியின் தொடர்ச்சியே இல்லாமல் போயிடுமோ என்ற காலகட்டம் உருவாகும் பொழுது ஆதிசங்கரர் வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஸோ இது மாதிரி நம்ம எப்படி எவால்வ் ஆகிறோமோ அது கூட டீச்சிங்கும் எவால்வ் ஆகுது. அவருக்கப்புறம் ஆதிசங்கரருக்கு அப்புறம் ராமானுஜர் வந்தார், மத்வாச்சாரியர் வந்தார், அதுக்கப்புறம் பல ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வந்தது. இப்போ நீங்கள் ஸ்டில்னஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டில்னஸ்ஸை வந்து கிருஷ்ணமூர்த்தி எப்படி சொல்லுவார்னா, பீயிங் இன் த ப்ரெசன்ட். இந்த ப்ரெசன்ட் என்பது ஒரு மிஸ்டிக்கலான ஒரு விஷயம், அது வந்து காற்றை விட ரொம்ப நுட்பமானது. அது கையில் நம்ம சொல்ல அந்த காற்றை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு உண்மையில நீங்கள் பிடிச்சிதான் இருப்பீங்க. ஆனால் இதை நான் பிடிச்சிட்டேன்னு மற்றவனுக்கு நிறுவது எப்போ நிறுவ முடியும், கையை திறந்தா தான் நீங்கள் நிறுவ முடியும். கையை திறக்கும் போதே அது அங்கே இல்லை. இப்போ ஜென் புத்திஸ்டில் சொல்லுவாங்க, You cannot dip twice in the same river அப்படின்ற ஒரு சேயிங் இருக்கும். ஒரு ஆற்றில் இரண்டு முறை மூழ்க முடியாது அப்படின்னு தான். மேலோட்டமாக பார்த்தா ஏன் மூழ்க முடியாது அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா ஒரு தடவை போகலாம், நம்ம மறுபடியும் போகலாம். இதில் சூட்சமம் எங்கே இருக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஆறு என்பது ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டது. பல நீர்நிலைகளில் குளம், குட்டை எத்தனையோ இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஸ்டாக்னட் வாட்டர். இங்கே ட்ரிக்கே வந்து தட் விச் மூவ்ஸ் தான் ரிவர். ரிவர் வில் நெவர் பி ஸ்டாட்டிக். ஸோ நீங்கள் டிப் பண்ணும்போது ஒரு மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட் போயிடுச்சு, அடுத்த மூமெண்ட் எழுந்திருக்கும் போது நியூ மூமெண்ட்டு. இப்படி தான் இந்த ஸ்டில்னஸை பார்க்கணுமே தவிர, அதான் ஸ்டில்னஸ்ன்றதே ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக இரண்டும் சேர்ந்த ஒன்று தான். அந்த ஸ்டில்னஸுக்கு உள்ளேயே ஒரு மூமெண்ட் இருக்குது. சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ்ன்றோம் இல்லையா, எப்படி சொல்றாங்க அத, இதெல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்கன்னா இது மனம் வாசகம் கடந்தது, மனதுக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டது, அதை வந்து உணரத்தான் முடியுமே தவிர விவரிக்க முடியாது. இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புரிதலின் அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம், ஆனா அதை அப்படியே 100% கொடுக்க முடியாது, ஏன்னா அதுல டிஃபால்ட்டாவே ஒரு தப்பு இருக்குது. அதனுடைய இயற்கையிலேயே நான் சொன்ன மாதிரி அந்த என்ட்ரோபிக் எனர்ஜி அங்க இருக்குது, அதனால அதனை சரியா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு தேனுடைய சுவை எப்படி என்பதை நான் உங்களுக்கு விளக்க முற்பட்டால் என்னால் ஓரளவுக்கு தான் அதை உங்களுக்கு கொண்டு செலுத்த முடியும், ஆனால் அதை நீங்களே தொட்டு தடவி பார்த்து அது என்ன என்று தான் சொல்ல முடியும். அது மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது, சிலதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த உணர்வின் மூலமாகத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால ஒரு பொருள் இருக்குதுன்னா அது ஒரு தோராயமாக தான் ஆராய முடியும். இப்போ ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்போ ஆகாய தாமரைன்னு சொல்றோம், அந்த ஆகாய தாமரை என்பது உண்மையிலேயே இல்லை, ஆனா இல்லைன்னு பாத்தீங்கன்னா எதையும் நிறுவ முடியாது. ஒரு இருக்கும் ஒரு பொருளை வச்சுதான் இல்லாத பொருள் இருக்குதா இல்லையா என்ற ஆராய்ச்சிக்கே போக முடியும். இங்க இருக்கிற பொருள் ரெண்டு இருக்கு, ஆகாயம் இருக்கு தாமரை இருக்கு, ஆனால் ஆகாய தாமரை தான் கிடையாது. சோ இது மாதிரிய சில நுணுக்கங்களை பயன்படுத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. இல்ல, உன்னதமானது நான் அந்த ஒரு உயர்த்தி சொல்ற ஒரு விஷயமாக இல்ல, அந்த சமயத்துல அது சொல்றேன். நீங்க ஒரு ஒரு தத்துவத்தை சொல்லும் பொழுது ஒரு புரிதலுக்காக அதை தனித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா சொன்ன போனா அது ஒண்ணுமே இல்லாத தத்துவம்னு சொல்லலாம், ஏன்னா அது வந்து பௌத்த மதத்திற்கு எதிராக அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம். இப்ப புத்தர் என்ன சொன்னார்னா, எல்லாமே சூன்யம், எதுவும் இல்லை அப்படின்றத நிறுவினார். அதற்கு ஆப்போசிட்டா இவர் என்ன சொன்னாருன்னா, இருக்கிறது ஒண்ணுதான், குவைட் ஆப்போசிட்டா அடிச்சார் அவரு. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அது வந்து ஒரு மாயாவாதம் தான் அது. ஆனால் இதை நுணுக்கமாக பார்க்க வேண்டியது எதுன்னா, இந்த புத்தர் என்ன சொன்னாருன்னா ஒன்றுமே இல்லை, சூன்யம்னு சொன்னார் இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப காலமா அதை ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா சைவ சித்தாந்தம் வந்து தான் அதை மாத்துச்சு. இந்த ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சொல்றது எது, ஒண்ணுமில்லைன்ற ஒரு அறிவு அதை சொல்லுது இல்லையா, அப்ப அந்த அறிவு எஞ்சி நிக்குது இல்லையா, அந்த அறிவு தான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே பிரம்மம், இதுதான் அவருடைய இது, டோட்டலா இதுதான் ஒரு மாயாவாதம், இது எல்லாமே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான், எப்படி கடல் இருக்குதோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்குது மேல நல்லா பாருங்க, கீழே தண்ணியில நல்லா இருக்குதா, குடத்துல நல்லா இருக்குதா, ஆனா இருக்கிறது ஒரு நிலை தான், இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவி புத்த மதத்தை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாரு. அந்த காரணத்துக்காக வந்த ஒரு விஷயமே தவிர அவர் சொல்றது வந்து பிரம்மம் என்பது நிர்குணம், அதுக்கு குணமே இல்லை, அது சரி அதை புரிஞ்சுக்க முடியுமான்னா அதையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அது புரிஞ்சிக்க முடியாத நிர்குணமான பிரம்மம் இருந்தோம் என்ன, இல்லாட்டி என்ன, நம்மளுக்கு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல கீழே ஒருத்தன் விழுந்தாலே ஐயோ இப்படியன்னு துடிக்கிறோனுமோ, இதை பார்த்துட்டு எந்த விதமான துடிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இறைவனோ பரம்பொருளோ இருந்து அது இருந்தா என்ன, எல்லா இல்லாட்டி என்ன, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனால அதை நீ புரிஞ்சுக்கவும் முடியாத அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாயாவாதமான ஒரு விஷயம். இதைதான் பின்னால் வந்த மாணிக்க வாசகர் அது ஒரு பேய் தேர் அப்படின்னு வர்றது. அந்த பேய் என்பது ஒரு காணல் நீரை போன்றது. இதுல நம்ம நிறைய விஷயம் நுணுக்கமா பார்க்கணும். இப்ப காணல் நீர்ன்னு ஒண்ணு சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு மாய தோற்றம் தான், ஆனா இல்லாத பொருள் அல்ல. எந்த ஒரு பொருள் இருக்கணும்னாலும் அதுக்கு இடம் காலம் இருந்தே தீர வேண்டும். இப்போ காணல் நீரில் முதல் தர நம்ம பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே போனீங்கன்னா தண்ணி இருக்காது. அது ஒரு அது வந்து சொல்லுவாரு ஆதிசங்கரர், இது இல்லை பொய் அப்படின்னுவாரு. ஆனால் அடுத்த முறை அந்த காணல் நீரை பார்க்கும் பொழுது இது தண்ணீர்ன்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் இல்லையா, அந்த மாயை நின்றுடும், அங்கே ஒரு அறிவு துளங்குது நம்மளுக்கு, மறுபடியும் அது வந்து ஒரு காணல் நீர்னு ஓட மாட்டேன், அந்த அறிவு அங்கே நிற்குது. அதனால இல்லாத பொருள்ன்றதே ஒன்று கிடையாது. எந்த ஒரு பொருளுமே சைவ சித்தாந்தம் மூணு விதமாக பிரித்து சொல்லும், பதி பசு பாசம் என்ற விஷயத்தில் அதனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த அறிவு தான் நிச்சயம் என்பதை திருமூலர் சொன்ன அந்த அந்த கடைசியா சொன்ன பாடல் கூட விளக்கி இருப்பாரு. இந்த கிருஷ்ணமூர்த்தி சென்டர்ல வந்து இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது வந்து அந்த அளவுக்கு நம்ம தனியாக இதை பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பதி என்பது இறைவனை குறிக்கும், பசு என்பது உயிர்களை குறிக்கும், பாசம் என்பது இந்த உலக பொருட்களை குறிக்கும். இந்த பாசம்னாலே கட்டுன்னு தான் அர்த்தம், பாச கயிறுன்றோம் இல்லையா. ஆக்சுவலாக கயிறுனாலும் பாசம்னாலும் ஒன்று தான். அந்த கயிறை கொண்டு நாம் கட்டப்பட்டுள்ளோம். அது எதை கொண்டு கட்டப்பட்டுள்ளோம்னா மூணு விதமான பொருட்கள் சொல்லுவாங்க, ஆணவம், கண்மம், மாயையினால கட்டப்பட்டு இருக்கிற இந்த ஒரு உயிர். அந்த உயிரை ஆன்மானம் கூறுவாங்க. அந்த உயிர்னா நம்ம தான் ஜீவாத்மா. அதை வந்து இந்த ஆணவ மனத்திலிருந்து தன்னை ஒவ்வொன்றாக விடுவித்து கொண்டு உயர்நிலைக்கு செல்லும் பொழுது அப்பொழுது இறைவன் வந்து நீ அந்த இறை சக்தியை அடையலாம். இந்த கிருஷ்ணமூர்த்தி எந்த அளவுக்கு விளக்கி இருப்பாருன்னா, இஃப் யூ கீப் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர் அண்ட் இஃப் யூ கீப் த விண்டோ ஓப்பன் த பிரீஸ் மே கம். அதாவது உன்னுடைய உள்மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒழுங்குபட எதை எங்கெங்க வைக்கணுமோ, கீப் திங்ஸ் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ். நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம், செருப்பை கழட்டி வாசலில் வைக்கிறோம், வாட்சை கழட்டி ஒரு இடத்துல வைக்கிறோம், மோதிரத்தை கழட்டி ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒன்றும் சட்டையை ஒரு இடத்துல வைக்கிறோம், பனியன் சட்டையை அழுக்குன்னா அழுக்கு கூடையில் போடுறோம். இது மாதிரி உள் மனத்தில் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தனிமை, என்னோ எவ்வளோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் அதனுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதை தான் அவர் இரண்டாக பிரித்து உள்மனம் சார்ந்த நினைவு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நினைவு, இது ரெண்டுத்தையுமே பிரித்து அந்தந்த இதத்தில் வச்சிங்கன்னா, அப்புறம் கதவையும் திறந்து வச்சிங்கன்னா காத்து வரும், இறைவன் வருவான் அப்படின்றது வருவான் தானே தவிர, நான் இதெல்லாம் பண்ணிட்டதுனால ஐ கேனாட் டிமாண்ட் தட் இட் ஷுட் கம். அந்த பாயிண்ட் நம்ம மெயினாக பார்க்கணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே ஏன் அவர் வரல அப்படின்ற டிமாண்டே அங்கே கேள்வியே கேட்க முடியாது. அதனால தான் இஃப் யூ ஆர் லக்கி த பிரீஸ் மே கம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இன்னொரு இடத்துல ஒரு விரதம் இருக்கு, அதை போடுறோம், அது முளைக்குது, இஃப் இட் இஸ் லக்கி இட் மே க்ரோ அப்படின்னு. இந்த லக்குன்றதை வந்து எப்படி கிருஷ்ணமூர்த்தி லக்கு பத்தி பேசியிருக்கிறாரா அப்படின்றது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி படிச்சதுனால அவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணாலும் ஒரு மாடு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், நம்ம 24 hours அதை பார்த்துட்டே இருக்க முடியாது, ஒரு புயல் வந்து அழிஞ்சும் போயிடலாம். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவர் அந்த உண்மையை சொல்லியிருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும்.
We talk about several philosophies, but they all seem to be an escape from the central concern of Krishnamurti, that we lead a very selfish life, very self-centered life, where we are unaware of our conflicts, our violence, our fear, our greed, our insecurity, our attachments, and all those. And we seem to be talking about everything except these primary issues which make our life miserable. So why is it that the human mind doesn't want to focus on unpleasant facts about itself and runs after ideals and philosophies which are totally unrelated to the fact of how we live? Is the question clear?
Yes, yes.
நம்ம பல தத்துவங்கள் படிக்கிறோம், பல தத்துவங்கள் படிக்கிறோம். இந்த தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளில் இருக்கிற அந்த கோபம், பயம், நம்மளோட பொறாமை, இதிலிருந்து நம்ம தப்பித்து செல்வதற்காக அந்த அந்த தத்துவத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இதை நம்ம மறந்துட்டு அந்த தத்துவங்களை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத தப்பித்து ஓடுவதற்கான ஒரு வழியாக கூட அமையுது. அப்போது எந்த ஒரு விஷயம் வந்து இதை உள்ளில் பார்க்காம நம்ம வெளியில் தேடுற அந்த ஒரு விஷயத்து மேலே போகுது அப்படின்றது, உள்ளுக்குள்ள எந்த விஷயம் அது நம்ம ஏன் பார்க்க மாட்டேன்றோம் அப்படின்றது அதான் சார் கேள்வி.
அன்வில்லிங்னஸ் டு பிளேஸ் ஃபேஸ் அன்பிளசன்ட் ஃபேக்ட்ஸ். பட் ஃபிலாசபி இஸ் வெரி ஸ்வீட், பட் அவர் லைஃப் இஸ் வெரி பெட்டர். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் அவர் லைஃப்.
கசப்பான உண்மைகள், கசப்பான உண்மைகளை நம்ம பார்க்க விரும்புவதில்லை. நமக்கு இனிப்பான பொய்கள் நமக்கு முக்கியத்துவம் அடைந்திருது. அது எதற்காக?
இது குறித்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறோம். இது மாதிரி ஒரு தேடலோ ஒரு எண்ணமோ நம்மளை இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இது வெளியே கொண்டு போக முடியாத ஏதாவது ஒரு ஃபிலாசபி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசையினுடைய வெளிப்பாடு. இது இரண்டுமே, இந்த ஆசை இந்த பயம், இது இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல திகழ்வதால் நாம் இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கே விரும்பலை. ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இது வந்து மாறுதலே கிடையாது, இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ரசாயன மாற்றம், உள்ளுக்குள் நிகழக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம். இப்போ கிருஷ்ணார்ஜி என்ன எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு மன ரீதியான அளவில் தான் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கிறாரே தவிர, அது உள்முகமாக என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி இது இன்னும் நிறைய இருக்குது, அவருக்கு தெரியாதது கிடையாது. உனக்கு இது வரைக்கும் போதும், இதை நீ பண்ணி இதை எந்த அளவுக்கு நீ போனா மற்ற விஷயம் உன்னோட வந்து சேரும். இதை என்னுடைய வாழ்க்கையிலேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அதுவே அதை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் உங்களை. இப்போது சார் சொன்ன மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, காமம் குரோதம் லோபம் எல்லாமே இருக்குது. இந்த தேடலில் நாம் பயணிக்கும் பொழுது இதை எப்படி கிருஷ்ணஜி சொல்லுவார்னா, ஒரு மலை உச்சிக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இயற்கையான சன்செட்டை பார்க்குறதுக்கோ எதுக்கோ நீங்கள் தேடும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு சட்டதிட்டம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் மேலே போகணுன்னா நீங்கள் உங்களை ரொம்ப லைட்டாக வச்சுக்கணும், நீங்கள் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன தேவையோ அத்தியாவசியமான பொருட்கள், டிஃபன் பாக்ஸ்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, டிஸ்போசபிள் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டுட்டு எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை இலகுவாக ஆக்கிக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணலாம். உங்களை பிடிச்சி இழுக்கிற விஷயம் எதிரானால் இந்த காமம் குரோதம் லோபம் லோன்லினஸ் தனிமை இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களை பிடிச்சி இழுக்குது. இதிலிருந்து முதல்ல விடுபடுங்க, இதிலிருந்து உண்மையான விடுதலை கிடைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு மற்ற விஷயம் என்னன்றதே புரிய வரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் மெமரி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளை ஆக்சுவலாக பிடிச்சி இழுக்கிற விஷயமே. நீங்கள் தனித்தனியாக பார்த்து காமம் குரோதம் லோபம் கூட பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஆறு வந்து ஆதிகாலத்தில் இருந்தது, திருவள்ளுவர் வரும்போது அந்த ஆறு மூணாயிடுச்சு, காமமும் குரோதம் லோபம் வந்து ரெண்டு ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு மூணா வந்துச்சு. அதை கிருஷ்ணமூர்த்தி லெவலில் இன்னும் சுருக்கி ரெண்டாகிட்டார் அவர், ஃபியர் அண்ட் டிசையர். இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஏன் போகணும் அப்படின்னாலே இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அங்கேயே போகிறோம். இப்போ அதை டீல் பண்ணுற விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்குதே, உனக்குள்ளேயே பயமும் ஆசையும் இல்லைன்னா நீ கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது, அதை இங்கேயே நீங்கள் தெளிவுபடுத்திடலாம். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எத்தனை பல சமயங்கள் அததுக்கு உரிய விஷயங்களை சொல்லி அததுக்கு உரிய உதாரணங்களை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு. நம்ம காலம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்து வந்தது, நாலு யுகத்துலையுமே சேர்ந்து அந்தந்த மூணு யுகத்தில் விட்டு போனதான் இங்கே ரெசிடியோ சேர்ந்து இருக்குது. நம்ம நாலுத்தையும் பார்க்குறோம், முதல் யுகத்தில் இருந்தால் ஒன்று தான் தெரிஞ்சிருக்கோம், ரெண்டாவது யுகத்தில் இருக்கிறவன் அந்த ரெண்டாவதையும் சேர்த்து தான் பார்க்கணும். இது மாதிரி நம்ம கலியுகத்தில் நாலாவதாக இருக்கும்போது இந்த நாலுமே வந்து தாக்கம் இருக்கிறதுனால இதில் எது உண்மை எது பொய்ன்னு தேடுறதுலேயே நம்ம காலம் சரியாக போயிடுது. அதனால கிருஷ்ணதேவ் என்ன சொல்லுவார்னா, ஏதாவது ஒன்றை எடுத்து அதை ஆழமாக உழுங்க. இப்போ ஒரு பூமியை உழுதுட்டு போகும்போது நீங்கள் வந்து நம்ம உழுதுட்டு பிறகு விதைக்கிறோம், ஆனால் நீங்கள் விதைக்காமல் ஆழமாகவே உழுதீர்கள் என்றால் ஏற்கனவே உள்ளே இருக்கிற விதைகளோ இருந்த தாவரங்கள்லாம் முளைவிட்டு வரும். ஆனால் நான் எனக்கு இந்த தாவரம் தான் வேணும்னும் போது நீங்கள் விதை விதைச்சி தான் ஆகணும். ஸோ இது மாதிரி நம்ம சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதாவது ஆன்சரில் டவுட் இருந்தால் கேன் கிளாரிஃபை அகெயின்.
ஆன்மீக தேடல் அவசியம்தானே, தனி மனிதவாகவோ அல்லது குழுவாகவோ அதனுடைய விளைவு ஒருவேளை தனி மனிதனுக்கு பயன்படுதா இல்லை உலகில் யூனிவர்சலுக்கு பயன்படுதா?
இந்த அதுதான் எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கும் போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்ற முதல்ல பார்க்கணும். ஆக்சுவலாக குழு அப்படின்றதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு தோப்புன்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக தோப்புன்னே ஒன்று கிடையாது, தனி மரங்களுடைய கூட்டமைப்பு தான் தோப்பு. தோப்புன்றது ஒரு சொல் தான், அது சொல் குறிக்கிறது வந்து நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இதை சரியாக புரிஞ்சிக்கணுன்னா நமக்கு வந்து இது தர்க்க ரீதியான ஒரு, இப்போ கிருஷ்ணாஜியினுடைய இதில் வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, சில இதெல்லாம் அவர் வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, அவருடைய எண்ணம் நான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு எப்படியாவது வாயில தேனை தடவிடணும், அந்த தடவுனா அந்த இனிப்பு புரிஞ்சிச்சுன்னா அவன் வழியெல்லாம் கேட்க மாட்டான், அவனே எப்படி வந்து சேர்ந்துருவான் அப்படின்ற ஒரு முயற்சி தான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய டீச்சிங்க நான் பாக்குறேன் நான். அதனால இத வந்து நீங்க ஒரு தனி, ஆனா இது வந்து தனி மனிதனுடைய தேடுதல் தான். ஆனா தனி மனிதன் என்பவன் தனித்து இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா உங்க அப்பா முதற்கொண்டு தாத்தா முதற்கொண்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கொடுத்துட்ட நோயோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னும். அதனால தனி மனிதன் எந்த ஒரு காலத்திலயும் தனி மனிதனாவே கிடையாது. ஒரு புரிதலுக்காக நீங்க தனியா இருந்துட்டீங்கன்னா நீங்க செய்யறது சரியா தப்பா, நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சரியா தப்பான்றது உங்களுக்குள்ள வந்து சேர்றதுக்கே லேட் ஆகும். இதுலயே ஏற்கனவே நிறைய காலத்துக்கு கழிச்சிட்டோம். மற்றவங்க கூட ஷேர் பண்ணும் போது அதுதான் யான் பெற்ற இன்பம் பெருகைய வயகம் சொல்லி திருமலர் அந்த பாடலை முடிச்சிருப்பேன் நான்.
ஹலோ ஹலோ சார், ஐ காட் டூ க்வெஸ்சன்ஸ். ஐ காட் டூ க்வெஸ்சன்ஸ்.
ஷியர் ஷியர்.
ஒன் இஸ் ரிலேட்டட் டு தி பிரெயின் அண்ட் தி மைண்ட். தி பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அஸ் ஃபங்க்ஷனிங் இன் இன்செக்யூரிட்டி. இட் இஸ் செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் கண்டிஷனிங்ஸ். தி பிரெயின் செல்ஸ் கண்டெயின் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் ஃப்ரம் தேர் ஆக்ஷன் ஸ்ப்ரிங்ஸ். When this self-centered activity ceases and when the mind begins and the mind takes birth, there is a difference between, lot of difference between the mind and the brain. Krishnaji says, when the brain is functioning in full security, with full freedom, without fear, without, with lot of space, then there comes, there takes birth a mind which is universal. Will you please clarify?
Say,
other question sir, second question sir. Father has asked a question. He said, our life is full of conflicts, problems, fears, angers, etc. Instead of looking directly into what the problem is that nowadays man is facing, we turned on to some rishis, some saints, some mahan, X, Y, R, Z, and we go on reading their philosophies, forgetting our own worries and sorrows. Why not to directly deal with sorrow that is inside us, inside the consciousness, instead of turning back on philosophy of JK or philosophy of others, and giving much importance and energy to reading it and making it as knowledge and applying that knowledge to our own incidents, our problems. Why this happens?
See, முதல்ல இது நம்ம ஒய் அப்படின்னும் போது இது வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வி தான். அந்த கேள்வி கேட்கும் நபர் தான் அதற்கு ஒய் என்ற காரணத்திற்கு விளக்கம் கூற முடியும். ஆனால் கிருஷ்ணமூர்த்தியில நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹி யூஸ் டு சே த புக் ஆஃப் லைஃப் இஸ் யூ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நீ படித்தாலே உனக்கு இந்த உலகம் புரிந்துவிடும். ஏனென்றால் உலகம் வேறு, நீ வேறு அல்ல. இந்த ட்ரெடிஷ்னலாக சொல்ல போலனா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நாம் சில விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து என்னுடைய உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான ஒரு விளக்கம். முதல் கேள்வி என்னன்னா, மைண்ட் பாடி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் நிறைய கால கட்டத்தில் ஒரு ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. வென் த மாஸ்டர் ஸ்பீக்ஸ் வி ஹவ் நோ ரைட் டு ரெஃப்யூட், பட் வி கேன் கிளாரிஃபை அண்ட் நம்ம புரிதலை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். இப்போ இதற்கு நம்ம கிருஷ்ணாஜி கிட்டேருந்து நீங்கள் ஒரு பதிலை தேடணுன்ற முனைப்பு ஏற்பட்டால், நான் பார்த்த வரைக்கும் இதற்கு பதில் வந்து கிருஷ்ணமூர்த்தியின டீச்சிங்கை கீமு கீப்பின் பிரிக்கிற மாதிரி தியோசாபிக்கல் சொசைட்டியை அந்த டூத் த பாத்லஸ் லேண்டுன்னு சொல்லி உடைக்கிறதுக்கு முன்னால ஏர்லி டீச்சிங்ஸ் அண்ட் லேட்டர் டீச்சிங்ஸ்னு பிரிச்சிடுறாங்க. அதை பிரிக்கும் போது இதனுடைய பதில் வந்து ஏர்லி டீச்சிங்ஸில் தான் இருக்கு. நீங்கள் இப்போ இந்த ஏர்லி டீச்சிங்ஸ் எடுத்துக்க போறீங்களா இல்லை ப்ரெசன்ட் டீச்சிங்ஸ் வரைக்கும் வச்சுக்க போறீங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அதில் பிரித்ததே தப்பு. நம்ம பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ கிருஷ்ண பைபிளை பிரித்த வரைக்கும் புது ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடெலாம் தள்ளிட்டு பாணி. எங்க ஒரு பிரிவினை வேண்டாம்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து நம்ம பிரிவினை வச்சுதான் அந்த டீச்சிங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோன்றது என்னுடைய கருத்து. இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அவர் எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலகட்டத்தில் பேசும்போது அதை நான்கு விதமாக தான் எல்லா விதமான சமயங்களும் சொல்லி இருக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற இந்த ஒரு நான்கு நிகழ்வும் இப்படின்ற ஃபேக்ஷனுக்குள்ள நடந்து முடிஞ்சிடுது. இது என்ன என்பதை பார்த்து நம்ம நிர்ணயிக்கும் போது இதுக்கு தனித்தனியான ஒரு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மனம்னிங்கனாலே அது வந்து ஒரு பற்றக்கூடிய பொருள். ஒருத்தன் தூரத்துலேருந்து ஒருத்தன் வரான், அவன் யாருன்னே தெரியல, ஆனால் தூரத்தில் ஒரு உருவம் வருது. தூரத்தில் ஒரு உருவம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி மனசுக்கு அந்த லெவலுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேல கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் கிட்ட கிட்ட வர வர, ஓ இது வந்து ஒரு ஆண் இல்லது ஒரு பெண் அப்படின்னு தெரியும். இன்னும் கிட்ட வர வர இவன் எனக்கு தெரியுமே அப்படின்ற ஒரு எண்ணம், இது வந்து நம்ம புத்தியினுடைய செயல்பாடு. சித்தம் வந்து இவன் எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் இப்போ ஒரு விக்கெட்ல இருக்கிறேன், இதை இவனை வச்சு நம்ம இந்த விக்கெட்ல இருந்து வந்துடலாம், ஒரு பஞ்சரான வெஹிக்கிள் இருக்கலாம், இவனை வச்சு நம்ம வெளியே போய் பஞ்சர் போட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சித்தம் சிந்தித்து சிந்தித்து ஒரு முடிவு கருது. அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு தேவையான எனர்ஜி தான் அந்த அகங்காரம் என்பது. எனக்கு என்னால இதை நடத்தி காட்ட முடியும் அப்படின்ற அந்த இந்த நாளுமே ஒரு சேர இயங்குற விஷயம்தான். அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க, அந்த நாலு பிளேடு இருக்கு. அது ஸ்லோவாக வச்சிங்கன்னா அந்த நாலு பிளேடுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது அந்த நாலு பிளேடு இல்லை, ஒரே பிளேடை தான் உங்களுக்கு தெரியும். இது கிருஷ்ணஜி அழகாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. நம்ம ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான சீனரியுமே தெரியாது. ஆனால் அதே நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா எல்லா சீனரியும் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் ஸ்லோவாக போகும்போது ஒரு ஆரஞ்சு குரூவ் வழியாக போனீங்கன்னா அந்த வாசனையை கூட உங்களால் நுகர முடியும். அதனால் உங்களுடைய இயக்கத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அவேர்னஸும் உங்களுடைய தெளிவும் வரும் என்பது என்னுடைய கருத்து.
சார், திருமலரை பற்றி நிறையா சொன்னீங்க. அவர் சொல்கிற குருவை பற்றி சொல்லும்போது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டும் குருட்டும் குருட்டாடமாடி குழியில் விழுந்த மாதிரின்றாரு. அப்போ நல்ல குரு எது அப்படிங்கிறது, இந்த எல்லாம் தேடல்ல இருக்கும் அப்படிங்கிற போது இதுதான் நம்ம இப்போ ஜேகேவே நல்ல குருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப, இதை நான் பதில் சொல்லணும்னா ஆழமாக போய் சொல்லணும்னா கிட்டத்தட்ட என்னால் ஒரு அவராக இதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் இப்போது இந்த வந்து பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் குரு இந்த இதெல்லாம் விட்டுட்டு அறிவு என்ற நிலைப்பாடுக்கு உள்ளே போனால் தான் இதை நீங்கள் புரிய வைக்கவே முடியும். நமக்கு வந்து இருக்கிற அறிவு வந்து குறைவுபட்ட அறிவு. கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி இது வந்து லிமிட்டட் நாலேஜ். இந்த லிமிட்டட் நாலேஜை வச்சு தான் நம்ம செயல்படுகின்றோம். இதை வந்து ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஜட அறிவு. ஒரு அறிவு நமக்கு எப்படி துலங்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த அஞ்சை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய அறிவு துலங்குகிறது. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவிக்கு அறிவு இருக்குதா? இந்த அறிவு, இது வந்து இனிப்பு அப்படின்னு சொல்ற இந்த நாக்குக்கு அறிவு இருக்குதா? இது பார்க்குற கண்ணுக்கு அறிவு இருக்குதா? இந்த அறிவில்லாத ஒரு ஜட பொருளை வச்சு தான் நம்ம ஒரு அறிவையே நிர்ணயம் பண்றோம் இல்லையா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவு பொருள் இருந்து செயல்பட்டாதான் இங்கே அறிவே என்பதே துலங்கும். அதை தான் ட்ரெடிஷனில் ஆன்மா என்றோ. கிருஷ்ணமே சொல்லும்போது நான் அதை கம்பேர் பண்ணது இன்சைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவார். அது வந்து இது வந்து ஆன்மாவுக்கு ஒரு ஈக்குவலான டேர்ம்ஸ் அது. ஸோ இந்த ஒரு குறைவுபட்ட அறிவை வைத்து ஒரு மனுஷன் ஒரு குருவை தேடும் பொழுது அவனும் இந்த குறைவுபட்ட அறிவினுடைய தான் இருப்பான். அதனால தான் இது குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு. குருக்கு வந்து குறைவுபட்ட அறிவு கிடையாது, நம்மளுக்கு குறைவுபட்ட அறிவினால நம்ம ஒரு குருவை கொண்டு போய் பட்டுறோம். இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை சேரும் பொழுது அந்த பொருள் எந்த பொருளோடு சேருகின்றதோ அந்த தன்மையை அடைகின்றது. இது என்னன்னா ஒரு நல்ல பொருள் ஒரு கெட்ட பொருளோட சேரும் போது அது கெட்ட தன்மையை தான் அடைகின்றது. ஆனால் ஒரு கெட்ட பொருள் ஒரு நல்ல பொருளை சேரும் போது ஒரு நல்ல தன்மையை தான் அடைகிறது. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பன்னியோட சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அது புல் தின்னக்கூடாது பன்னி? ஏன் பன்னியோட சேர்ந்த பசு கன்று வந்து ஏன் கெட்டதுக்கு மாறணும்? ஏன்னா கெட்டது வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், அதை மாற்றக்கூடிய சக்தி கெட்டதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னொரு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஸோ நார் வந்து தாழ்ந்த பொருளாக இருந்தாலும் அந்த பூவோடு சேரும்போது அது வந்து நல்ல குணத்தை அடையுது. அது மாதிரி குறைவுபட்ட அறிவினுடைய ஒரு மனிதன் நிறைவுபட்ட அறிவினுடைய ஒரு குருவை சேரும்போது அந்த குருவையும் குருடாக ஆக்கி ரெண்டு பேரும் குழியில் விழுந்துடுறாங்க. இதனால தான் ஐ எம் நாட் அ குருன்னு சொல்றாரு கிருஷ்ணாஜி. யூ ஆர் நாட் அ ஃபாலோவர். ஆக்சுவலாக நாம் வந்து எப்பொழுதுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்பது இட் இஸ் ஒன்லி அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அது வந்து ஒரு கடலில் மிதக்கிற ஒரு பனிக்கட்டி மாதிரி, மேலே இருக்கிற விஷயந்தான் தெரியும், உள்ளே வந்து எவ்வளோ ஆழமாக மற்ற பனிக்கட்டிகள் இருக்கும் இதெல்லாம் தெரியாமல் நம்ம இதை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டாக தான் பதில் சொல்ல முடியும். அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இது வந்து நடுவில் இருக்கிற ஒரு விஷயம், இதுக்கும் கீழே என்ன இருக்குதுன்னா, ஒரு மெய்ப்பொருளை காண்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்று என்ற ஒரு தத்துவத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெய்ப்பொருள் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு நிலைப்பாடு உடைய ஒரு கேள்வி தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆசை பயம் என்பது ஒன்று ரெண்டுமே கிடையாது, அது ஒரு சக்தியின் வெளிப்பாடு தான். அதை சக்தியாக தான் பார்க்கணுமே தவிர, இதை வந்து ஒரு நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்காக ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு பெயர் வைத்து இது ஆசை இது பயம்னு சொல்கிறோம். இப்போது ஒரு குழந்தை ஒரு நெருப்பை தொட்டுடுது, இல்லை நம்மளே ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு பாம்பு இருக்கிற ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த ஒரு பயம் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த பயம் வந்து எதை சார்ந்து இருக்குது, அது கடிச்சதுன்னா, ஆனால் உண்மையிலே அந்த பாம்பு இருக்காத போது அந்த பயம் வருது. அது அங்கே இருக்கும்போது நிகழ்ந்த நினைவு பயம் அல்ல, அது நம்ம பின்னாடி திங்க் பண்ணி இது மாதிரி இருந்ததே இப்போ இருக்குமோன்னு பார்க்கும்போதே தான் அந்த பயமாக மாறுதே தவிர, அங்கே வர ஆக்ஷன் தான். நேற்று கந்தசாமி சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுதான் சொல்லியிருந்தாரு, அங்கே தெர் இஸ் ஒன்லி ஆக்ஷன், தட் ஒன்லி டிமாண்ட். ஒரு பாம்பு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எத்தனை பேர் எத்தனை விதமாக ஓடுவோம்னு தெரியாது. இப்போ நம்ம ஒழுங்காக ஒரு கல்ச்சரலாக போய் உட்காந்துட்டு இருக்கோம், முடிஞ்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்காக நம்ம நடந்து போவோம். ஆனால் இதே இது ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா யார் மேலே யார் ஏறி எப்படி போவாங்கன்னு தெரியாது, அப்போ எல்லாத்தையும் விட்டுவிடுவோம் நம்ம. ஸோ இந்த ஒரு கிரைசிஸ்லேருந்து நிகழ்த்தப்படும் பொழுது தான் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வரும். இந்த கிரைசிஸை ஒழுங்குபடுத்தி ஒரு நடைமுறைப்படுத்தி இதை எப்படி நாம் வர வைக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குதான்னு பார்க்கும்போது தான் you keep your house in order அப்படிங்கற க்வெஸ்சனும், if the house in order if you keep the window open the breeze may come என்பதும் வரும். அதனால இந்த ஆசை அன்பு என்பதை நீ கொஞ்சம் வந்து சக்தியா பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு கலர் டிவி வாங்கணும், பக்கத்து வீட்டில் கலர் டிவி இருக்குது, என் வீட்டில் என் பொண்டாட்டி என்ன நச்சரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை நம்ம நிகழ்வை எப்படி பார்க்குறோம். இப்போ அந்த கலர் டிவி வீட்டில் வாங்கக்கூடிய சுதன் எனக்கு வேற வழியே கிடையாது, எக்கனாமிக்கலி வேற எந்த விதமான டைட் பட்ஜெட்டு. இப்போ நான் அதை பார்க்குறேன், என் ஒய்ஃப் கேட்குறேன் வாங்கணும்னு சொல்லிட்டு, நான் இதை எப்படி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, நான் புறமேல போய் அந்த டிவியை உடைக்க போகிறதில்ல, உன்னால் தானே வந்ததுன்னு சொல்லிட்டு. இதை வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்மளுடைய எந்த தீவிரத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த தீவிரமே அதற்கு தேவையான ஒரு எனர்ஜியையும் வழியையும் காட்டும் என்பது தான் கிருஷ்ணாஜியினுடைய ஒரு தத்துவார்த்தமான உண்மை. இதை நம்ம அனுபவித்து புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த டிவி வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும், ரெண்டு வேளை நான் பஸ்ஸில் போயிட்டு வரேன், ஒருவேளை பஸ்ஸில் போயிட்டு ஒரு வேளை நடந்து வரலாமே, ஈவினிங் தானே, அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நடந்து போகாத இந்த விஷயமே புரியாத விஷயம் இப்போ நடைபெறுது, அது உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய நடந்து வரக்கூடிய எனர்ஜியையும் கொடுக்குது. எது கொடுத்தது, அந்த கலர் டிவி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். அதனால் எல்லா எண்ணமும் தப்பு கிடையாது, எல்லா ஆசையும் தப்பு கிடையாது, அதை வந்து நீங்கள் எப்படி அதை வேர்ட் பண்ணி காயின் பண்ணி பார்க்குறீங்களோ அதை சக்தியாக பார்த்தீங்கன்னா அதனுடைய விஷயமே வேறு. அதனால தான் அந்த முதல்ல நான் ஆரம்பித்ததே சக்தி. இதை வந்து இந்த இரண்டா பார்க்கும் வித்தை வந்து சைவ சித்தாந்தத்தில் எல்லா மதத்திலையுமே ஓரளவுக்கு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க வர்பலா. இப்போது சிவன் சக்தி அப்படின்றத அர்த்தநாரீஸ்வரன் என்ற ஒரு வார்த்தையில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை பார்க்குறது நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம், சிவன் பாதி சக்தியும் பாதியா சேர்ந்த உருவமாக தான் பார்க்குறோமே தவிர அது ரெண்டும் ஒன்றுன்னு பார்க்குறது இல்லையே. அது ரெண்டும் ஒன்று பார்க்குறோமா நம்ம, இதுதான் இந்த தெரியாததுக்கு ஏன் தெரியாமல் இருக்குது, எது நம்மளுக்கு தடை பண்ணுறது இப்படின்ற உள்மன ஆராய்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தெளிவு வரும்ன்றது தான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய மெயின் டீச்சிங்கு அப்படின்றது கருதுகிறேன். எஸ் ப்ளீஸ் யுவர்.
இரண்டு கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும். பார்க்கப்படுவதும் பார்ப்பதும் ஒன்று, நான் கோபக்காரன் என்பது அது புரிந்து கொண்டால் கோபக்காரன் நான் என்பது புரிகிறது, ஆனால் நான் அது ஸ்பீக்கரை பார்க்கிறேன், ஸ்பீக்கரும் நானும் எப்படி ஒன்று, அதை விளக்க வேண்டும். அடுத்ததாக மூளை இதை இவை சொன்னால் புரிகிறது எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்கிறோம், மனம் எங்கிருந்து செயல்படுகிறது நம்ம உடலில் என்பது விளக்க வேண்டும்.
நீங்கள் உங்களுடைய முதல் கேள்வி கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? இது ஏற்கனவே கிருஷ்ணன் நானே என்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன். நான் இப்போ எண்ணம் தான் எல்லாம்னு சொல்லும் போது கூட இந்த பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்று என்பது உள்முக ஆராய்ச்சியை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர நான் அந்த மரம் சொல்லல. அப்பதான் சொல்லியிருக்காரு, அந்த மரத்தை பாருங்கள், அந்த இலைகள் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்க குழப்பிக்கிறோம்னா, ஆதிசங்கரரை உள்ள கொண்டு வந்துட்டு தத்துவமசி என்ற ஒரு மகா வாக்கியத்தை வச்சு பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு வெளிமுகத்துக்கும் நம்ம அதை அப்ளை பண்றோம். அது அப்படி கிடையாது. அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர். அடுத்தது என்ன கேட்டீங்க? இது இதை பார்க்கும்போது தான் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். ஏன்னா இந்த டீச்சிங்ன்றது வந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து இதை ஒருத்தர் சொல்வாயிலாக கேட்டு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா அது உங்களுக்கு என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக கொடுத்தது அல்ல. ஏன்னா மனம்னு சொல்லும்போதே இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மனம்ன்றது சென்று பற்றக்கூடிய கருவின்னு சொன்னேன், அதுக்கும் மனம் தான் பேரு. இந்த நாளையும் உள்ளடக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு பொருளுக்கும் மனம்னு தான் பேரு. இதுல உங்களுக்கு தெளிவு ஏற்பட முடியாத வண்ணம் உங்களை போட்டு அது தாக்கும். அந்த அந்த தாக்குதல் சமயத்துல நாம எப்படி எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு டீப்பா புரிஞ்சுக்கிறோம். சில விஷயம்லாம் நீங்க ஹானஸ்டா இருந்தாதான் உங்களுக்கு உள்ளே வரும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் புக்கை படிச்சா போதும் நினைச்சிட்டு இருப்போம், அது ஓரளவுக்கு போய் நீங்க நின்றுடும். படிக்கவே எப்படி போனா எனக்கு உண்மை தெரியும்னே தெரிய வராது. அதுக்கு உங்களுக்கே உள்ள இருந்து சில இதை சொல்லும். நீங்க சொல்ற மாதிரி உள்ளிருந்து உணர்த்தும் குருன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தியை சொல்லியிருப்பாங்க. இதனால இது ட்ரெடிஷனும் இது கலந்து எப்படி ட்ரெடிஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா இது எந்த விதத்திலையும் பயன்படலன்னு சொல்லலை. எனக்கு கிருஷ்ணா இது சொல்லும் போது கூட ஹி டசன்ட் டினை காட், அவரே சொல்லியிருப்பாரு, டு டினை காட் இஸ் ஃபூலிஷ்னஸ். ஆனால் அவர் எந்த விதத்தில் இது இந்த விதத்தில் வச்சுக்கப்பா, இதுக்கு மேலே போகணும்னா நீயும் உன்னை மாற்றினாதான் முடியுமே தவிர நீ மாறாமல் அங்கே போகவே முடியாது அப்படின்றதான் அதனுடைய தாத்பரியம். தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய இல்லை. இப்ப நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, நாதன் உள்ளிருக்கையில் நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆனா இது வந்து நாதன் உள்ள இருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு கர்வம் வந்துடுது. பிரச்சனையே அங்கதான், புரியுதுங்களா? அதை உடைக்கிறதுக்கு வந்தவர் தான் எல்லாமே, எல்லா சித்தர்களுமே. இவரையும் சித்தராக கூட நம்ம பார்க்கலாம், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு டிராவல் பண்ணுறோம். சார் சொல்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் வந்து எண்டிலேயே இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார்னா, தி மீன்ஸ் கெனாட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எண்ட், தட் இஸ் த எண்ட் கெனாட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீன்ஸ். இப்போ ஒரு அமைதியை நாடி ஒரு மனம் செல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைதியை நாடி மனம் செல்லும் பொழுது நம்ம என்ன விதமான பயன்பாட்டை அதற்கு பயன்படுத்துகிறோம்? நீங்கள் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம், நம்ம உடம்பை டார்ச்சர் பண்ணலாம், பொண்ணுங்களை பார்க்காம இருக்கலாம், காமந்தான் ஆசைதான்ற மாதிரி இது மாதிரியெல்லாம் நம்மளை வருத்தி வருத்தி போய் சேர்ற இடம் ஒரு அமைதியான இடமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்துறாரு. இல்லை இல்லை, அது வந்து பெரிய டிஸ்கஷன் அது. இல்லை இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்கஷன் அது. ஈவன் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து உள்ளே இல்லைன்றார் அவர். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் வெர்பல் அட் ஆல். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே சைவ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளாளின் குடையமர்ந்து நான் மறை வாக்கிற்கு வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் டைரெக்டாக கொடுத்துட்றாரு. எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததுன்னா இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை, இதுதான் முரண்பாடுன்னு சொன்னேன் நான். நினையாமல் நினைந்து ஒரு லெவலுக்கு போச்சுன்னா வேர்டு கெனாட் கன்வே தட், அதான் வேர்ட் இஸ் நாட் த திங் அப்படின்னு கிருஷ்ணாஜி சொன்னது.
நேற்று ஒருத்தர் இங்க கேட்டிருந்தார், ஒருத்தர் பல குருக்கள்மார் வந்து பல தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பல தத்துவங்கள் இப்போ திருமூலர்ல இருந்து பல சித்தர்மார்கள்லாம் பல தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியும் பேசியிருக்கிறாங்க இதை பத்தி. அப்போ என்ன வித்தியாசம், கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா எல்லா தத்துவங்களையும் ஒரு புறக்கணிக்கிறாரு, ஒரு ஒரு நெகட் பண்றாரு, மற்ற குரு ஆன்மீக அதிகாரத்தை நீ டிபெண்ட் பண்ணாத, அது சார்ந்திருக்காத, குருக்கள்மார் சார்ந்து சாராத அப்படி சொல்றாரு. அப்ப இங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்ப அந்த தத்துவங்களுக்கு என்ன, நாங்க அதன் மூலமா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் புரியுது. ஆனா கிருஷ்ணமூர்த்தி பாத்தீங்கன்னாக்கா ஒரு தத்துவமே பேசாம ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு என்னவோ அதை ஒரு விசாரணை மூலமா தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாரு. அப்போ அதுக்கு இந்த இப்ப நீங்க சொன்னது ஒரு ரிலேட்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல ஒரு ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இப்போ எனக்குள்ள ஒரு புரிதல் இருந்ததுன்னு சொன்னா அந்த புரிதலை வெளிப்படுத்த பல விதமா வெளிப்படுத்தலாம், 10 முறையில வெளிப்படுத்தலாம். அந்த 10 முறையும் வந்தா இந்த புரிதல் தான் வந்திருக்கு. ஆனா அந்த அந்த வெளிப்படுத்திய அந்த புரிதல் வந்து மற்றவங்க படிக்கும்போது அது தத்துவமாவா ஒரு கொள்கையா மாறிடுது. அப்ப அந்த கொள்கையை அவங்க பின்பற்றும் போது அது ஒரு பொய்யா மாறிடுது. ஏன்னா அது வந்து அவங்க ஒரு அவங்களுக்கு உண்மையில அந்த புரிதல் இல்லை, அந்த கொள்கை மூலமா ஒரு 10 பேர் 10 விதமா அதை இன்டர்பிரட் பண்றாங்க. அப்ப அந்த 10 பேருமே பாத்தீங்கன்னா அது புரிதல் கிடையாது, ஒரு ஒரு கொள்கையா தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணமூர்த்தி பாத்தீங்கன்னா எல்லா கொள்கையுமே வந்து புறக்கணிக்க சொல்றாரு. ஏன்னா நீ கொள்கையை வந்து ஒரு கொள்கையோ ஒரு தத்துவங்களையோ ஒரு எந்த அது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த தத்துவமாக கூட இருக்கட்டும், அந்த தத்துவத்தை வந்து நீ படிக்கும்பொழுது 10 பேர் 10 விதமாக அந்த தத்துவத்தை படிக்கிறாங்க, 10 விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த 10 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த உள் புரிதலேருந்து படிக்காமல் வேற ஒருத்தர் புரிதலேருந்து படிக்கிறாங்க. அப்போ அதனால் கிருஷ்ணமூர்த்தியுடைய முக்கியமான ஒரு 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 இந்த தத்துவம் இந்த டீச்சிங்ஸில் முக்கியமான என்னன்னு சொன்னால் உள் புரிதல் இதுதான் முக்கியம், அந்த தத்துவம் முக்கியம் இல்லை. ஏன்னா தத்துவத்தை நீங்கள் பின்பற்றும் போது அது பொய்யா மாறுது. அப்போ உள் புரிதலுக்கான ஒரு முதல் படி என்னன்னு சொன்னால் எல்லா தத்துவங்களையும் எல்லா இன்டர்பிரிட்டேஷனும் அது எவ்வளோ பேர் உயர்ந்த தத்துவமாக கூட இருக்கட்டும் எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டுட்டு ஆதி முதல்ல இதை பற்றி விசாரி. அதாவது இந்த பயம், இந்த கோபம், நீ யாரு, இந்த சென்டர் என்ன, அதை பற்றி மற்ற எல்லா தத்துவங்களும் இதுலேருந்து ஒரு எஸ்கேப் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லியிருந்தார் கேகே, அது எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவமாக இருந்தால் கூட இதுலேருந்து ஒரு எஸ்கேப்பாக தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய எல்லா ஆன்சரும் பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லி நான்
இல்லை இது குறித்து நான் சொல்லணும்னா ஆக்சுவலாக ஜென்ல ஒரு சேயிங் இருக்கு, எ கப் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி வென் இட் இஸ் எம்டி. ஒரு கப்பை வந்து உங்களுக்கு எப்போ உபயோகப்படும்னா அது வந்து காலியாக இருக்கும்போது தான் உபயோகப்படும். ஸோ ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது முதல்ல பழசெல்லாம் காலி பண்ணிட்டு எம்டியாக இருக்கும்போது தான் அது உள்ளே வரக்கூடிய சாத்தியக்கூறே இருக்குது அப்படின்றது ஒரு பேஸாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து மற்ற தத்துவங்கள் இப்போ வந்து இதை ஒதுக்கிட்டு அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி அ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதனால உங்கள் மற்ற தத்துவங்கள் கிளாஷ் ஆகாது. ஆனால் கிளாஷ் ஆகும்போது பார்க்கறதுன்றது தப்பு கிடையாது, ஒரு புரிதலுக்காக நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் எல்லாம் அதான் புரியுது எனக்கு, ஆனால் அதை வந்து ஏதாவது ஒன்று நிறுவ முற்படும் பொழுது தான், இது கிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் சரி இல்லை திருமூரன் சொன்னது தான் சரி அப்படின்றத நிறுவப்பட முற்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனையே வருது.
சார் முதல்ல தத்துவங்கிற வார்த்தையோடைய பொருள் என்னன்னா, அது கிருஷ்ணாஜியும் சொல்லியிருக்கிறார், அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதோடைய பொருள் வந்து நம்ம வந்து தவறாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சொன்னால் மெய்யுணர்வு அப்படின்னு சொன்னால் போதும். ஃபேக்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் கிருஷ்ணாஜி உபயோகப்படுத்துகிறார். தத்துவங்கிற வார்த்தையை அவர் சொல்லும்போது அது வந்து ஒரு அதோட ரூட் வேர்டு வந்து ஃபிலாசபிங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம தத்துவம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஃபிலாசபிங்கிற வேர்டு கிரீக் வேர்டு, அதுக்கு உண்மையை காதலிங்கிற அர்த்தம் தான் உண்டு. ஸோ தத்துவங்கிற வார்த்தைக்கும் அப்படி உண்மையை நேசிக்கிற ஒன்று அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தத்துவங்கிறது ஒரு முடிஞ்ச முடிவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள் எல்லாம் இந்த தம்பி கரெக்டாக சொன்னார்.
இல்லை இப்போ தத்துவங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, நம்ம ஒரு அர்த்தமாக நம்ம நிர்ணயிக்க முடியாது. இப்போ 36 தத்துவங்கள் அப்படின்றாங்க, அப்போ அது பிரின்சிபிளாக தான் மாறுது, அது வந்து ஃபிலாசபி கிடையாது. இந்த 5 புலன்கள் ஒரு தத்துவமாக ஒரு ஒரு சேர நிகழும் பொழுது அதுக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த 5 புலன்களும் ஒன்றாக சேரும்பொழுது அதுக்கு உள்ளம் அப்படின்ற ஒரு பேர் வருது. இப்போ இந்த ஒரு விரலை வச்சு ஒரு குறிப்பிட்ட சக்தியை தான் நான் வெளிப்படுத்த முடியும், ஆனால் இதை 5 ஒன்றா சேரும்பொழுது அதற்கு ஒரு மாபெரும் சக்தி கிடைக்குது. இந்த 5 ஒருங்கிணைந்து பார்த்து அப்படியே பார்க்குற விஷயமும் பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் வேறு வேறு அல்ல என்பதை அந்த அளவுக்கு புரிஞ்சு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு மெய்யறிவுன்றது வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒன்று. என்பதுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.